போன வாரம் என்ன பார்த்தோம்? போன வாரம் என்ன பார்த்தா? அருவம் ப்ரோ, நீங்க போன வாரம் வரலையா? வர ஒண்ணு வராத மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க.
கிருஷ்ணர் வந்து ஜராசந்தர் வரும்போது போயிடும்.
ருக்மிணி கல்யாணமா? ருக்மிணி கல்யாணம் இன்னைக்குதான் பாக்க போறோம். அடுத்த இந்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லி போன வாரம் சொன்னேன் ருக்மிணி கல்யாணம்
பார்க்கலான்னு.
ருக்மிணி கல்யாணம் பார்த்தோமா போன வாரம்? ஐயோப்பா என்ன கவனிச்சிங்களோ தெரியல. கிருஷ்ணர் போர்ல இருந்து போறதோட போகல, அது மலையில இருந்து குதிக்கிறாங்களா? கிரிஞ்சது போ. அப்ப நான் எடுக்க கிளாஸ் எடுக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அடுத்து நான் இன்னைக்கு இன்னைக்கு சொல்ல போற கதையெல்லாம் எல்லாரும் இப்பயே சொல்றீங்க. கிருஷ்ணர் துவாரகை நிர்மாணிக்கிறார், அத பார்த்தோம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை எப்படி திருத்தி பெற, புத்தகம் கையில வச்சிருக்கீங்களா? கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை திருப்திப்படுத்துறார். யாரெல்லாம் திருப்திப்படுத்துறத பத்தி பார்த்தோம். குப்ஜா, அப்புறம் ஞாபகம் இருக்கா? அடுத்து வேற யார திருப்திப்படுத்துறார் கிருஷ்ணர்? சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவனுக்கு ஏன் சொல்ல தரீங்க? நீங்களே சொல்லுங்க. மூச்சு குந்தனா மண்டையிலே போடுங்க. இது வேற நீங்க அடுத்தவனு வேற சொல்லி தரீங்க. முச்சுக்குந்தன் வேற யாரு? கிருஷ்ணர் கிருஷ்ணர் வேற யார திருப்திப்படுத்தினதோ அந்த அந்த சாப்டர்ல சொல்லப்படுது. அக்ரூரர் ஃபர்ஸ்ட் குப்ஜாவை திருப்திப்படுத்துறார், அப்புறம் அக்ரூரை திருப்திப்படுத்துறார். ஏன் அப்படின்னா அவங்களெல்லாம் தான் திருப்திப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் உறுதி கொடுத்திருந்தார். அவர் கிருஷ்ணர் மதுராவுக்குள்ளார் நுழையும் போது அக்ரூரர் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தார். கிருஷ்ணர் நான் என்னுடைய முக்கியமான பணி இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்வார். அதே மாதிரி குப்ஜாவை கிருஷ்ணர் கூனி பெண்ணாக இருந்த குப்ஜாவை கிருஷ்ணர் ஒரு அழகிய பெண்மணியாக மாற்றினதையும் குப்ஜா கிருஷ்ணருக்கு அழைப்பு விடுப்பான் தன்னுடைய காமத்தை தீர்த்து வைக்க வாங்க அப்படின்னு. கிருஷ்ணர் குப்ஜாக்கிட்டையும் சொல்வார், நான் வந்து வர்றேன் ஆனால் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படிம்பார். ஸோ அதனால குப்ஜாவையும் அக்ரூரையும் சந்தித்து அவங்களுடைய ஆசைகளை திருப்திப்படுத்துவார். ஸோ அக்ரூரரை சந்தித்து அக்ரூரோட ஆசையை திருப்திப்படுத்திட்டு கிருஷ்ணர் என்ன சொல்வார் அக்ரூர்ட்ட? பத்ரிகாசிரம் போவா. பத்ரிகாசிரமத்துக்கு இங்க எங்க வந்தது? பாகவதத்துல பத்ரிகாசிரமத்துக்கு யார் அனுப்புவார்? உத்தவர் அனுப்புவார். அக்ரூரர் அல்ல. அக்ரூரரை நீ போய் ஹஸ்தினாபுரத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஸோ அப்படி அந்த நிலவரத்தை போய் பார்க்க போறார் அக்ரூரர். அதை அடுத்த சாப்டர் பார்த்தோம். அக்ரூரர் போய் நிலவரத்தை என்ன பார்க்குறார், அங்கே போய் என்ன பார்த்துட்டு வர்றார், அங்கே போய் எப்படி அங்கே போய் தெரிஞ்சுக்கிறார் அவர். திருதராஷ்டிரன் வந்து தன்னுடைய பையங்க மேலே ரொம்ப பற்றுதல் அதிகத்தோடையும் பாண்டு புத்திரர்கள் மேலே ஒரு ஒரு வகையான அவங்கள வந்து கீழ்நிலையிலையும் வச்சு நடத்துறத அவர் தெரிஞ்சுக்கிறார். யாருக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறார்? குந்தி தேவி கிட்டையும் விதுரர்கிட்டையும். அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசி கிருஷ்ணர் வந்து சாரி அக்ரூரர் நிலைமையை தெரிஞ்சுக்கிறார். நிலைமையை தெரிஞ்சுட்டு அந்த செய்தியை எடுத்துட்டு திரும்பி அவர் வந்து மதுராவுக்கு வர்றார். அப்படி திரும்பி அவர் மதுராவுக்கு வர்ற காலகட்டத்தில் அவர் வந்து துருதராஷ்டிரரை சந்தித்து துருதராஷ்டிரருக்கு அறிவுரை சொல்கிறார். ஏ, நீ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, பாண்டு புத்திரர்களை நீ வந்து இந்த மாதிரி நடத்தக்கூடாது, அவங்கள வந்து நீ சமமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது துருதராஷ்டிரர் அவர் சொல்கிறத கேட்டுக்கிறார். கேட்டுட்டு சொல்கிறார், இருந்தாலும் என்ன பிரயோஜனம், நான் வந்து எனக்கு எவ்வளவுதான் நல்ல உபதேசம் வந்தாலும் அது எங்கையில் எங்கிட்ட நிற்க மாட்டேங்க. அந்த உபதேசம்லாம் வர்ற மாதிரி தெரியுது ஆனால் எங்கிட்ட நிற்க மாட்டேங்குது. நான் அந்தளவுக்கு என்னுடைய பையன் மேலே பற்றுதல் அதிகமாக வச்சுருக்கேன். எப்படி ஒரு மலை ஒரு கருமேகத்துக்கு நடுவில் மின்னல் தோன்றுனது அப்படின்னா அந்த மின்னல் வந்து நிலைக்கிறது இல்லையோ, அது மாதிரி என்னை போல இருக்கக்கூடிய அதாவது பற்றுதலால் மயங்கி இருக்கக்கூடிய எண்ணுக்கிட்ட நல்ல அறிவுரைகள் வந்து நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். அதே சமயத்தில் காலத்தில் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி திருதராசன் சொல்கிறான். ஸோ இதை வந்து இவர் அக்ரூர் வந்து கிருஷ்ணர்கிட்ட இந்த நிலைமையை எடுத்து சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? ஜராசந்தன் எப்படி வருது? கம்சனுடைய மனைவிகள் வந்து ஜராசந்தனுடைய பொண்ணுங்க. கம்சனுடைய மனைவிகள் இரண்டு பேர், அவங்களோட பேர் என்ன? எனக்கும் மறந்து போச்சு. அஸ்தி அண்ட் பிராப்தி. அஸ்தி பிராப்தி, அவங்க ரெண்டு மனைவியரையும் விதவைகளானதுனால அவங்க ஜராசந்தன்ட்ட தஞ்சம் புகுந்துடுவாங்க. அதனால இவன் வந்து ஜராசந்தன் எது வம்சம் மொத்தத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கண்டிட்டு படையெடுத்து வருவான். அப்போ படையெடுத்து வரும்போது கிருஷ்ணர் வளராமர் என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ணர் வளராமர் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அவர் வந்து யோசிப்பாங்க, ஜராசந்தன் வந்து நம்மளுடைய உறவினர், இவரை நம்ம கொல்ல வேண்டாம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்த பணியானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற சத்திரியர்களுடைய பாரத்தை குறைக்கணும், தேவையற்ற ஜனத்தொகை குறைக்கணும். அதனால நான் வந்து இந்த பெரிய படையோட வந்திருப்பான், 23 அக்ஷோகிணியோட அவன் வந்து வந்திருப்பான். அதனால ஜராசந்தனை நான் தான் வந்து ஜராசந்தனுடைய படைகள் எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பலராமர் குறைவான படைகளோட வந்து ஜராசந்தனுடைய படை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுவாங்க. இப்படி ஜராசந்தனுடைய படையை கிருஷ்ணர் 17 தடவை தோற்கடிப்பார். ஒவ்வொரு தடவையும் அந்த படையில் வந்து ரத்த ஆறு ஓடும். அந்த ரத்த ஆறு எப்படி ஓடுதுங்கிறது அதுக்கான வர்ணனைகள்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி நடக்கும். அதுக்கடுத்து என்ன ஆகும்? அதுக்கு நடுவில் காளையவனன் வந்து கிருஷ்ணரை நோக்கி படையெடுத்து வருவான். காளையவனன் யாரு? கர்காச்சாரியருடைய பையன். கர்காச்சாரியர் வந்து அவமானப்பட்டதுனால எது வம்சத்தை அழிக்கக்கூடிய அளவில், எது வம்சத்துக்கு ஒரு பயங்கரத்தை ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு பையன் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தவம் செஞ்சதன் காரணத்தினால பிறந்த பையன் காளையவனன். அந்த காளையவனன் அழிக்கிறதுக்காக வருவான். ஸோ காளவனன் எண்ணிலடங்காத படையோட வர்றதை பற்றி கேள்விப்பட்டதையும் பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்? இது ஓடுறாராம். ஜராசந்தன் அடுத்து இன்னொரு அடுத்த நாளில் அல்லது அதுக்கு அடுத்த நாளில் வர்றது வருவோம் அப்படிங்கிற தகவலும் அவருக்கு கிடைச்சிருக்கும். அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, கடலுக்கு அடியில் இல்லை, கடலுக்குள்ளார, கடல் கரையிலேருந்து கடலில் மிதக்கிற மாதிரி ஒரு ஊரை வந்து நிர்மாணிப்பார். ஒரு 100 நிர்மாணித்து அந்த ஊரானது எல்லா வசதிகளோட ரொம்ப அற்புதமாக கட்டப்பட்டிருக்கும். அது துவாரகா. அந்த துவாரகா மாநகரை பகவான் கிருஷ்ணர் நிர்மாணிப்பார். நிர்மாணிச்சுட்டு மதுரா ஒரே இரவில் இங்கே மதுராவில் இருந்தவங்க எல்லாரையும் துவாரகாக்கு மாற்றிடுவார். மாற்றிட்டு வெளியில் வருவார். வெளியில் வந்து காளையவனனை பற்றி கண்டுக்காமல் அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பார். பின்னாடி காளையவனன் விரட்டின்னு வருவான். அவன் வந்து முச்சுக்குந்தன் தூங்கின்னு இருக்கிற இடத்துல முச்சுக்குந்தனை வந்து எட்டி வதச்சு முச்சுக்குந்தன் வந்து காளையவனனை எரிச்சறியும். முச்சுக்குந்தன் வந்து அவன் ஒரு தேவனுடைய உடலை பெற்று முச்சுக்குந்தன் அங்கேருந்து வெளியேறுவார் பிரார்த்தனை செஞ்சுட்டு. ஸோ இப்போ அது வரைக்கும் நம்ம பார்த்தோம், முச்சுக்குந்தனுடைய பிரார்த்தனை வரைக்கும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 5 அத்தியாயங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ முச்சுக்குந்தன் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு கிருஷ்ணரை சுற்றி வரான். இந்த கிருஷ்ணா ரணச்சோர் அப்படிங்கிற அத்தியாயம் இன்னைக்கு பார்க்குறோம், தமிழ் புத்தகத்தில் 51 அத்தியாயம். ஸோ அதன் பிரகாரம் கிருஷ்ண ரணச்சோர் கிருஷ்ணர் அந்த முச்சுக்குந்தன் கிருஷ்ணரை சுற்றி வரான். சுற்றி வந்துட்டு வெளியில் வந்து பார்க்குறான். வெளில வந்தால் ஜனங்கள் எல்லாம் குள்ளமாக இருக்காங்க. உடனே அவன் புரிஞ்சுக்கிறான், கலியுகம் ஆரம்பமாக போகுது போல இருக்கு. நம்ம வந்து இப்போ ரொம்ப காலம் தாண்டி ரொம்ப நாள் நம்ம தூங்கிட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவன் வந்து நேராக வட இந்தியாவை நோக்கி பத்ரிகாசிரமத்தை நோக்கி அவன் போகிறான். அவன் வந்து அங்கே கந்தமாதனா அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியை நோக்கி அவன் முன்னேறி போகிறான் முச்சுக்குந்தன். ஸோ இப்படி முச்சுக்குந்தனை விடுவிச்சரையும் கிருஷ்ணர் மறுபடியும் இங்கே வர்றார். இங்கே வந்து இந்த காளையவனனுடைய படைகள் எல்லாத்தையும் கிருஷ்ணர் துவம்சம் பண்ணிடுறார். காளையவனனுடைய படைகள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்கெல்லாம் அணிஞ்சிருந்த மகுடங்கள், அவங்ககிட்ட இருந்த விலை மதிப்புடைய பொருட்கள் அது எல்லாத்தையும் எடுத்து வண்டி மாடு பூட்டிக்கிட்டு வண்டி வண்டியை அனுப்புறார். எல்லாம் துவாரகைக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லா பொருள்களையும் கிருஷ்ணர் வந்து ஏற்றி துவாரகைக்கு அனுப்புறார். அப்படி துவாரகைக்கு அவர் அனுப்பும்போது அப்போ வழியில் வந்து ஜராசந்தன் வரான். ஜராசந்தன் திரும்பி வரான். ஜராசந்தன் இப்பயும் அதே மாதிரி 23 அக்ஷோகினியோட ரொம்ப அதிக பலசாலிகளோட ஒரு நல்ல ஒரு படையோட வரான். அப்போ இவ்வளோ பெரிய படையை பார்த்துறையும் கிருஷ்ணரும் பலராமரும் பயந்து போய் ஓடுற மாதிரி பயந்து ஓடுறாங்க. அந்த போர்க்களத்தை விட்டு பயந்து ஓடுறாங்க. உடனே ஜராசந்தனுக்கு பயங்கர மகிழ்ச்சி. ஏ ஹா ஹா, கோழைகளை போல நீ ஓடுறியா, எங்களுடைய படை பலத்தை கண்டு நீ ஓடுறியா அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பலராமரை கண்டு கிருஷ்ண பலராமரை எள்ளி நகை அண்டி கிருஷ்ண பலராமரை விரட்டிண்டு போவாங்க. ஸோ அப்படி கிருஷ்ண பலராமரை விரட்டிண்டு போகும்போது கிருஷ்ணர் போர்க்களத்தை விட்டு வேடி போறார். பொதுவாக ஒரு சத்திரியர்களுக்கு போர்க்களத்தை விட்டு ஓடி போகிறது அப்படிங்கிறது ஒரு கீழ்நிலை செயல், அது வந்து ரொம்ப மோசமான ஒரு செயல். ஆனால் கிருஷ்ணரே அந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறார். கிருஷ்ணர் அந்த செயலை செய்யும்போது அந்த செயலானது பாராட்டப்படுது, அந்த செயலானது வழிபடப்படுது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில், குறிப்பாக குஜராத் ராஜஸ்தானில் ரணச்சோர் கோயில் அப்படின்னு சொல்லி நிறைய கோயில் இருக்கும். ரணச்சோர் அப்படின்னா ரணகலத்திலேருந்து ஓடி போனவர். ஸோ அப்படி கிருஷ்ணர் ரணச்சோர் அப்படிங்கிற பேர் அவருக்கு கிடைச்சது. அப்போ அது மூலமாக அவர் வந்து பிரபலமானார். அவருடைய செயல் எல்லாமே பிரபலத்தை காட்டினார். ஸோ ஏன் கிருஷ்ணர் போர்க்களத்தை விட்டு ஓடி போனார் அப்படின்னா, அதில் பல ஆச்சாரியர்கள் பல விதத்தை வர்ணிக்கிறாங்க. ஏன் கிருஷ்ணர் போர்க்களத்தை விட்டு ஓடி போகணும் அப்படின்னா, அதுக்கு குறிப்பாக இரண்டு காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் அப்படி போர்க்களத்தை விட்டு ஓடி போகிறதின் மூலமாக நான் வந்து எதுலேயுமே பற்றுதல் இல்லாதவன் அப்படிங்கிறத வெளிக்காட்டுறார். முதல்லயே இதே கருத்து காளையவனன் கிட்ட இருந்து ஓடி போனப்பையும் இதே கருத்து சொல்லப்படுது. ஸோ அதே கருத்து இங்கேயும் சொல்லப்படுது. கிருஷ்ணர் ஏன் போர்க்களத்தை விட்டு ஓடி போனார் அப்படின்னா, அந்த இடத்துல மூலமாக கிருஷ்ணர் நான் எதுக்குமே உட்பட்டவன் கிடையாது, நான் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணர் வெளிக்காட்டுறார். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் கூடிய விரைவில் அதுக்கு அடுத்து கொஞ்ச நாட்கள்லேயே ருக்மணி கல்யாணம் பண்ணுறதுக்கு கிருஷ்ணர் வந்து திட்டம் தீட்டியிருக்கார். இங்கே சண்டை போட்டு இருந்தா அந்த ருக்மணியினுடைய திருமணத்தில் தடை வரும் அப்படிங்கிறனால கிருஷ்ணர் வேற ஒரு திட்டத்தை மனசில் வச்சு போர்க்களத்தை விட்டு பல மைல் தூரம் ஓடி போறார். தன்னுடைய கால்லையே கிருஷ்ணர் ஓடுறார். கிருஷ்ணருடைய பாதம் எங்கேயுமே படாமல் கிருஷ்ணருடைய பாதம் தரையில் பட்டது அப்படின்னா அதில் ஒரு முள்ளு குத்துனா பக்தர்கள் எவ்வளோ வருத்தப்படுவார். ஆனால் கிருஷ்ணர் அந்த வெறுங்காலோட அவர் வந்து ஓடி போறார், போர்க்களத்தை விட்டு ஓடி போறார். ஜராசந்தன் கிருஷ்ணரை பின்தொடர்ந்து வரான். அப்படி பின்தொடர்ந்து வரும்போது பிரவர்ஷனா அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அந்த பிரவர்ஷன மலையில கிருஷ்ணர் உள்ள ஏறிண்டார், மேலே ஏறிட்டார். ஜராசந்தனும் கிருஷ்ணரை அந்த மலையை சுத்தி காவலாட்களை வச்சுட்டு கிருஷ்ணரை அந்த மலையில தேடுறான். பிரவர்ஷன மலையில, பிரவர்ஷன மலையில கிருஷ்ணரை கண்டுபிடிக்க முடியல ஜராசந்தனால. ஒருவேளை கிருஷ்ணர் ஏதோ குகைக்குள்ளார ஒளிஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி எத்தனையோ குகைகளை தேடி பார்க்கறான், கிருஷ்ணரை கண்டுபிடிக்க முடியல. உடனே ஜராசந்தன், சரி மலையில தானே ஏறினா, மலை மொத்தத்துக்கும் நெருப்பு வச்சிடலாம், மலை மொத்தத்துக்கும் நெருப்பு வச்சிட்டோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் கிருஷ்ண பலராமர் இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி மலை மொத்தத்துக்கும் சுற்றிலும் நெருப்பு வச்சிடலாம். சுற்றிலும் நெருப்பு வச்சுட்டு இவனுமேட்டு இவங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அந்த சமயத்தில் கிருஷ்ணனும் பலராமரும் சுற்றிலும் நெருப்பு வந்தரையும் அவங்க வந்து கவலைப்படவே இல்லை. அவங்க வந்து மலை மேலேருந்து கீழே அப்படியே நம்ம குழந்தைங்கள்லாம் சும்மா இந்த டேபிள் மேலே ஏறி நின்று ஜங்குன்னு குழந்தைங்கள்லாம் குதிக்கிற மாதிரி கிருஷ்ண பலராமர் மலை மேலேருந்து குதிக்கிறார். அந்த மலை 11 யோஜனா உயரமானது. 11 யோஜனானா கிட்டத்தட்ட 90 மைல், 88 மைல். ஒரு யோஜனா அப்படிங்கிறது 8 மைல். 88 மைல் உயரம் கிருஷ்ணர் வந்து சர்வசாதாரணமாக குதிக்கிறார். அதன் மூலமாகவும் கிருஷ்ணர் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகிறார். கிருஷ்ணருக்கு அது வந்து ஒரு விளையாட்டு. அவர் வந்து நம்ம குழந்தைங்களாம் எப்படி ஹை ஜம்ப்பு ரொம்ப உயரம் குதிக்கணும்னு தாண்டணும்னு விருப்பப்படுறாங்களோ அது மாதிரி கிருஷ்ணரும் வந்து நான் ரொம்ப உயரமாக தாண்டணும்னு விருப்பப்பட்டார். அதுக்கான சூழ்நிலையை அவரே வடிவகுத்துக்கிட்டார். அப்படி ஒரு 88 மைல் தூரத்தை கிருஷ்ணர் வந்து அந்த பிரவர்ஷனாங்கிற மலையிலேருந்து கீழே குதித்து தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகிறார். ஸோ அவர் கீழே குதித்து அவர் பாட்டு துவாரகைக்கு போயிட்டார். கிருஷ்ணரை பலராமர் இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு ஜராசந்தன் இந்த பக்கம் போயிடுறான். இப்போ இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு இந்த செயலுக்கெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே பலராமர் வந்து ரேவதியை திருமணம் செஞ்சுக்கிறார். பலரா இங்கே இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைவத்த மலை அப்படின்னு சொல்லி குஜராத்தில் ஒரு மலை இருக்குது. ஸோ அந்த ரைவத்த மலையினுடைய மன்னன் வந்து ரைவத்தா, அந்த ரைவத்த மன்னனுடைய மகள் ரேவதி. ஸோ ரேவதியை வந்து பலராமர் திருமணம் செஞ்சுக்கிறார். அது ஒரு பெரிய லீலை. ஆனால் அதை வந்து இங்கே விளக்கமாக இந்த இடத்துல சொல்லப்பட கிடையாது. ஏன்னா அடுத்து ருக்மிணியை கிருஷ்ணர் திருமணம் செஞ்சுக்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. அதனால ஏற்கனவே பலராமருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுங்கிறதுக்காக ஒரே ஒரு லைன் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பலராமர் வந்து பிரம்மாவினுடைய அறிவுரையின் பிரகாரம் ரேவதியை திருமணம் செஞ்சுக்கிறார். ஸோ அப்படி ரேவதியை திருமணம் செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் திருமணம் நடைபெறார். ஸோ கிருஷ்ணர் ருக்மிணியை ராட்சச முறையில் திருமணம் செஞ்சார். வேத கலாச்சாரத்தின் பிரகாரம் 8 முறையில் வந்து ஒரு திருமணமானது நடைபெறலாம். ஒரு ஆண் பெண்ணோட சேர்றது அப்படிங்கிறது 8 விதத்தில் நடைபெறலாம். அதில் ஒரு வழிமுறை இந்த ராட்சச திருமணம். அதாவது பெண்ணை வந்து ஆண் மகன் கடத்தி கொண்டு வந்து திருமணம் செய்கிறது அப்படிங்கிற வழிமுறையை கிருஷ்ணர் கடைபிடித்தார். அது ஏன் அந்த வழிமுறையை கடைபிடித்தார், அதுக்கு பின்னாடி இருந்த நிலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பரிஷித் மகாராஜ் சுக்தேவ் கோஸ்வாமிகிட்ட கேள்வி கேட்க சுக்தேவ் கோஸ்வாமி அதை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த விதர்ப நாடு அப்படின்னு ஒரு பகுதியான நாட்டு இருக்குது. அந்த விதர்ப நாட்டினுடைய மன்னன் பீஷ்மகன் வந்து பக்தி தொண்டில் சிறந்தவன், பக்தர்களில் ஒருத்தன். அந்த பீஷ்மகனுக்கு 5 பையன்கள். 5 பையன்களுக்கு வந்து எல்லாரையும் விட மூத்தவன் ருக்மி. மற்ற 4 பையங்கள் வந்து உக்மர்த்தகா, ருக்மபாகு, ருக்மகேஷா, ருக்மமாலி. இப்படி மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரில் பெரியவன் ருக்மி, ஒரே ஒரு பொண்ணு ருக்மிணி. ருக்மிணியினுடைய அழகுக்கு இணையாக யாருமே கிடையாது. ரொம்ப அழகில் மிகச்சிறந்தவளாக இருக்கா ருக்மிணி. ஸோ அதனால் ருக்மிணியை வந்து ரொம்ப சிறந்த ஒரு நபருக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு எல்லாரும் விருப்பப்படுறாங்க. அந்த சமயத்தில் எல்லாருக்குமே குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லாமல் ருக்மிணிக்கும் விருப்பம் கிருஷ்ணரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா கிருஷ்ணரை பற்றி ருக்மிணி கேள்விப்பட்டிருக்கா. கிருஷ்ணரை பற்றி கேள்விப்பட்ட காரணத்தினால கிருஷ்ணரை நமக்கு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறான் ருக்மிணி. அப்படி ருக்மிணி விருப்பப்படுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் ருக்மிணியினுடைய அண்ணன் அவன் வந்து ருக்மிணியை சிசுபாலனுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறான். ஏன்னா ருக்மிக்கு கிருஷ்ணரை பிடிக்காது. ருக்மிக்கு கிருஷ்ணர் மேலே பொறாமை இருந்ததுனால, கிருஷ்ணரை மேலே ஒரு பொறாமை இருந்தது, அதனால ருக்மி வந்து ருக்மிணியை கிருஷ்ணருக்கு கொடுக்காம சிசுபாலனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அப்படி திருமணம் செய்து வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் இந்த விஷயம் ருக்மிணிக்கு தெரிஞ்சோடனே ருக்மிணி வந்து ரொம்ப வருத்தப்படுறான். நம்ம வந்து கிருஷ்ணரை தவிர வேற யாரையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பிராமணரை தூதுவராக அனுப்புகிறார். ருக்மிணி ஒரு பிராமணரை தூது அனுப்புகிறான். நீ ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து இந்த நீ வந்து போய் கிருஷ்ணரை சந்தித்து அவர்கிட்ட இந்த கடிதத்தை கொடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்போ அந்த பிராமணர் இதுக்கு போகிறார், துவாரகைக்கு போகிறார். துவாரைக்கு போனரையும் கிருஷ்ணர் பிராமணரை ரொம்ப வரவழைச்சு அவருக்கு மரியாதை கொடுத்து பிராமணரை உட்கார வச்சு அவருக்கு ஒரு பிராமணருக்கு என்னெல்லாம் மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதைகள் எல்லாத்தையும் செஞ்சு அவர் கேட்குறார், நீங்கள் வந்து திருப்தியோடு இருக்கீங்களா? முதல்ல கிருஷ்ணர் அந்த அறிவுரையை கொடுக்கு, அதை வந்து மறைமுகமாக கிருஷ்ணர் அறிவுரை சொல்கிறார். நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு பிராமணன் ஆனவன் எப்போவுமே திருப்தியோடு இருக்கணும். ஒரு பிராமணன் அதிருப்தியோடு இருந்தான் அப்படின்னா அது நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து திருப்தியோடு இருக்கீங்களா? நீ திருப்தியோடு இருக்கிற அப்படின்னா அப்போ வந்து எனக்கு நீ என்ன எந்த காரியத்துக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து பணிவோடு கேட்குறார். ஒரு பிராமணர்கிட்ட கிருஷ்ணர் நடத்தைய மூலமாக சொல்லி காட்டுற எப்படி ஒருத்தர் வந்து ஒரு பிராமணர்கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் தன்னுடைய செயல் மூலமாக செஞ்சு காட்டுறார். அப்போ எனக்கு வந்த நோக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்டறியும் அந்த பிராமணர் ருக்மிணி கொடுத்த கடிதத்தை எடுத்து அவரே படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த கடிதத்தில் ருக்மிணி கிருஷ்ணருக்கு வேண்டுகோள் விடுக்கிறான், கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறான், கிருஷ்ணா நீர் தான் முழுமுதற் கடவுள், நீ தான் என்னை வந்து காப்பாற்றணும். நான் வந்து உங்களை தவிர வேறு யாரையும் என்னுடைய கணவனை அடையிறதுக்கு விரும்பலை. இதனால ஆனா அதே சமயத்துல என்னுடைய அண்ணன் ருக்மி என்னை வந்து சிசுபாலனுக்கு திருமணம் செய்யறதுக்கு முடிவு பண்ணியிருக்கான். ஆனா சிசுபாலனை திருமணம் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால என்னை வந்து நீங்க ராட்சச முறையில கடத்திட்டு போயிருந்துருங்க அப்படின்னு சொல்லி ருக்மிணி வேண்டுகோள் கொடுக்குறா. ருக்மிணி இன்னொரு கருத்தும் சொல்றா, ஒரு சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு இறைய வந்து ஒரு ஓனாய் வந்து திருடி போயிடக்கூடாது. நான் வந்து உங்களை சேர வேண்டியவள், நான் வந்து சிங்கம் போன்ற இருக்கக்கூடிய உங்களை சேர வேண்டியவள், ஆனா என்ன வந்து ஒரு ஓனாய் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிசுபாலன் தூக்கிட்டு போயிடக்கூடாது, அதனால நீங்க வந்து என்னை கடத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதே சமயத்துல ருக்மிணி என்ன சொல்றா அப்படின்னா, தேவையில்லாம நம்மளுடைய உறவினர்கள் நிறைய பேர் பிரச்சனை வர வேண்டாம், அதனால எங்களுடைய குடும்ப வழக்கத்தின் பிரகாரம் திருமணத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பிகா கோயிலுக்கு போய் நாங்கள் வழிபடுவோம். ஸோ அந்த அந்த நேரத்தில் வழிபாட்டுக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்னை கடத்திட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா சூழ்நிலைகள்லாம் சொல்லி அந்த கடிதத்தில் எழுதி கொடுத்துருக்கா. எழுதி கொடுத்துட்டு சொல்கிற, அப்படி ஒருவேளை உங்களால் வர முடியல அப்படின்னா நான் வந்து இந்த சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறத காட்டிலும் நான் வந்து விரதம் இருந்து என்னுடைய உடலை நான் மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி ருக்மிணி கிருஷ்ணருட்டுக்கு கடிதத்தை எழுதுறான். அதனால நீங்கள் என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கடிதத்தை முடிக்கிறார் ருக்மிணி. ஸோ உடனே பிராமணர் அந்த கடிதத்தை படித்து முடிச்சுட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார், கிருஷ்ணா சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம், ஸோ உடனே நம்ம வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி ருக்மிணிக்கு வந்து சாரி கிருஷ்ணர்கிட்ட இந்த பிராமணர் சொல்கிறார். இதோட இந்த 52வது அத்தியாயம் முடியுது. அடுத்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் கிருஷ்ணர் வந்து பிராமணர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், ருக்மிணிக்கு மட்டும் என் மேலே பிரியம் இருக்குன்னு கிடையாது, நானும் ருக்மிணியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கும் ருக்மிணி மேலே பிரியம் இருக்குது, ருக்மிணி மேலே எனக்கு இருக்கக்கூடிய பிரியத்தினால என்னால் ராத்திரியில் ஒழுங்காக தூங்கக்கூட முடியல, அதனால நானும் வந்து ருக்மிணியை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பிராமணர்கிட்ட உறுதி கொடுக்குறார். உறுதி கொடுத்துட்டு தன்னுடைய தேரோட்டி தாருக்கனை கூப்பிடுறார். தாருக்கா வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி தாருக்கனை கூப்பிடுறார். நாலு குதிரைகளை பூட்டுறார். கிருஷ்ணருடைய குதிரைகள் வந்து ஷைபியா, சுக்ரீவா, மேக புஷ்பா, பாலா ஹக்கா அப்படின்னு நான்கு குதிரைகள், கிருஷ்ணருடைய குதிரைகள். நான்கு குதிரைகளும் நான்கு நிறங்கள் உடையது. ஒரு குதிரை வந்து பச்சை, இன்னொரு குதிரை வந்து பொன்னிறம், இன்னொரு குதிரை ஷியாமா, இன்னொரு குதிரை வெள்ளை. ஸோ இப்படி நான்கு குதிரைகளை கிருஷ்ணர் அந்த தன்னுடைய ரதத்தில் போட்டிட்டு தாருக்கன் தன்னுடைய தேரோட்டியோட கிருஷ்ணர் இந்த பிராமணரையும் கூட்டிட்டு விதர்ப நாட்டை நோக்கி கிருஷ்ணர் கிளம்புறார். இப்படி கிருஷ்ணர் விதர்ப நாட்டை நோக்கி கிளம்புறார். ஒரே ராத்திரியில் கிருஷ்ணர் விதர்ப நாட்டை அடைஞ்சிடுறார். விதர்ப நாட்டினுடைய தலைநகரம் குண்டினா அப்படிங்கிற ஒரு நகரத்தை கிருஷ்ணர் அடைஞ்சிடுறார். ஸோ இப்படி குண்டினா அங்கே அடைஞ்சிடி அங்கே பார்க்குறார். அங்கே பார்த்தா பீஷ்மக்கர் தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சின்றிருக்கிறார். அங்கே பீஷ்மக்கருக்கு வந்து தன்னுடைய மகளை சிசுபாலனுக்கு கொடுக்கறதுல விருப்பம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் பீஷ்மக்கருக்கு தன்னுடைய மகனான ருக்மி மேலே பயங்கர பற்றுதல் உண்டு. ருக்மி என்ன சொன்னாலும் அதை வந்து பீஷ்மக்கர் செய்வார். அந்த அடிப்படையில் தன்னுடைய மகன் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால பகவான் கிருஷ்ணரையும் அதாவது பகவான் கிருஷ்ணருக்கு கொடுக்காம ருக்மிணியை சிசுபாலனுக்கு கொடுக்கறதுக்கும் அவர் வந்து ஏற்றுக்கிறார். ஸோ தன்னுடைய மகன் மேலே இருக்கக்கூடிய பாசம் வந்து அந்த பீஷ்மக்கரை மயக்கிடுது. அதன் காரணத்தினால பீஷ்மக்கர் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்கிறார் சிசுபாலனுடைய திருமணத்துக்காக. அப்போதை சிசுபாலன் வந்து சேதி நாட்டு மன்னனுடைய மகன். ஸோ சிசுபாலனுடைய தந்தை தாமகோஷர் அவரும் வரார். அவரும் வந்து அவரும் வந்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறார். அது மட்டும் இல்லாமல் சிசுபாலன் தன்னுடைய தனக்குன்னு இருக்கக்கூடிய கும்பலோடு வரான். சிசுபாலனுக்குன்னு ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அந்த நண்பர்களோடையும் வரான். சால்வன், ஜராசந்தன், தண்டவக்ரன், விதூரதா, பவுண்டரகா இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அவங்களுடைய படைகளோடு அங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளார ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஜராசந்தன் சொல்கிறான், நான் கிருஷ்ணரை கிருஷ்ணர் தீ வச்சு கொளுத்தியாச்சு அப்படின்னு. ஒருவேளை கிருஷ்ணர் தப்பிச்சு வந்தா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். கிருஷ்ணர் வந்தா நம்ம எல்லா படையும் சேர்ந்து கிருஷ்ணரை துவம்சம் பண்ணிடலாம், கவலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிசுபாலனுக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க எல்லாரும் தயாரா இருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளவு படைகள் கண்டிப்பா விதர்ப நாட்டுல இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு கிருஷ்ணர் தாருகனோட வந்தப்ப பின்னாடியே பலராமரும் கொஞ்சம் படைய கூட்டிண்டு அவரும் வந்து சேர்ந்துட்டார். ஸோ இப்படி கிருஷ்ண பலராமர் அவங்களுடைய கொஞ்சம் படைகளோட விதர்ப நாட்டை அடைஞ்சிருக்காங்க. ஆனால் ருக்மிணிக்கு இன்னும் இந்த செய்தி வரல. ருக்மிணி வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. ருக்மிணி வந்து ஏங்குறாங்க, என்ன நடந்து போச்சு, கிருஷ்ணர் வராரா வரலையா, தேவர்கள்லாம் எனக்கு வந்து உதவி செய்ய போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ருக்மிணி ரொம்ப ஏக்கத்தோட காத்துன்னு இருக்காங்க. அப்போதைக்கு ருக்மிணியினுடைய இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய தொடை, கை, கண் எல்லாம் துடிக்குது. துடிச்சனையும் ருக்மிணி புரிஞ்சுக்கிறா இது வந்து ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லி அவ புரிஞ்சுக்கிறா. அப்போதைக்கு பிராமணர் வர்ற தூரத்துல இருந்து பிராமணர் வர்றத பார்த்துட்டே இருக்கா. பிராமணர் வருவாரா வருவாரான்னு ருக்மிணி எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பிராமணரை கண்டறியும் ருக்மிணிக்கு பயங்கர மகிழ்ச்சி. பிராமணரை வரவேற்று என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது பிராமணர் சொல்றார், கண்டிப்பா கிருஷ்ணர் உங்களை காப்பாத்துறதா உறுதி கொடுத்துருக்கார் அப்படின்னு. ருக்மிணிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில பிராமணருக்கு நிறைய பொருள்கள்லாம் கொடுத்து பிராமணரை மகிழ்விக்கிறார். இப்படி ருக்மிணி இந்த பிராமணரை மகிழ்ச்சி செஞ்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மன்னர் வந்து எல்லாரையும் வரவேற்கிறார். எல்லா நாட்டிலருந்து வந்த ராஜாக்கள் எல்லாரையும் வரவேற்கிறார். அதே மாதிரி பீஷ்மகர் வந்து கிருஷ்ண பலராமரையும் வரவேற்கிறார். கிருஷ்ண பலராமரை வரவேற்று அவங்களுக்குன்னு தங்கறதுக்கு இடம், அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறார் பீஷ்மகர். ஸோ அது மாதிரி அன்னைக்கு நடந்தறியும் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாரும் கிருஷ்ண பலராமரை பார்க்குறாங்க. ஸோ எல்லாரும் பார்த்து சொல்கிறாங்க, கிருஷ்ணர் தான் ருக்மிணிக்கு தகுந்த ஒரு நபர், இந்த சிசுபாலன் ருக்மிணிக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் மக்களும் நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை கிருஷ்ணர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருடைய மனதையும் கவர்றார். கிருஷ்ணர் அப்படியே நடந்து போகும்போது எல்லாருடைய மனதையும் கவர்றாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் திருமணத்தன்று அவங்க வந்து காலையில் வழக்கம் போல் ருக்மிணி வழக்கம் போல் மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாம் வந்து ரொம்ப விலை மதிப்புடைய ஆபரணங்கள் எல்லாம் அருமையான ஒரு பொருட்களோட ருக்மிணி அம்பிகையினுடைய கோயிலுக்கு வழிபட போகிறாங்க. ஸோ அங்கே போகும்போது போயிட்டு அங்கே ருக்மிணி அம்பிகை துர்கா கிட்ட வழிபடுறாங்க, எனக்கு வந்து கிருஷ்ணர் என்னுடைய கணவராக வரணும் அப்படின்னு சொல்லி ருக்மிணி வழிபடுறாங்க. ஸோ இந்த வழிபாட்டை வந்து நம்ம வந்து ஏதோ ருக்மிணி வந்து ஏதோ ஒரு தேவதையை வழிபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கூடாது. இது வந்து அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க வந்து ஒரு குடும்ப பாரம்பரியத்தின் அடிப்படையில் ருக்மிணி வந்து அங்கே அம்பிகையினுடைய கோயிலுக்கு போய் வழிபடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க வந்து அங்கே எந்த ஒரு ஜட பொருள் எதையும் கேட்கல, அவங்க வந்து கிருஷ்ணரே கேட்குறாங்க. அதனால இந்த வழிபாடு வந்து சாதாரண ஜடவாதிகள் இருக்கக்கூடிய வழிபாட்டை காட்டிலும் வித்தியாசமானது. இது வந்து சாதாரணமாக ஒரு துர்கை கோயில் போய் எல்லாரும் வழிபடுறாங்களே அது மாதிரி கிடையாது. இந்த வழிபாடு வந்து முற்றிலும் வேறுபட்டது. அதனால் அந்த வழிபாட்டை முடிச்சுட்டு ருக்மிணி வெளியில் வர்றா. வெளியில் வரும்போது அப்படியே எட்டி பார்த்துட்டே வரா, கிருஷ்ணா வராரா வராரா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே வரா. அப்படி பார்க்கும்போது ருக்மிணி அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் இளவரசர்கள் எல்லாரையும் பார்த்து அப்படியே சிரிக்கிறா. ருக்மிணியினுடைய அந்த அழகை அங்கே இருக்கக்கூடிய இளவரசர்கள் மன்னர்கள் எல்லாரும் பார்த்தறியும் பிரமிச்சு போயிடுறாங்க, அப்படியே அழகில் மயங்கிடுறாங்க. ருக்மிணியினுடைய ஒவ்வொரு உடல் அங்கங்களையும் பார்க்கும்போது அந்த மன்னர்கள் வந்திருந்த எல்லா இளவரசர்கள் எல்லாருக்கும் அந்த அழகில் மயங்கி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ருக்மிணி அவளுடைய வெக்கத்தினால குனிஞ்சு சிரிக்கும்போது அது வந்து அவங்க எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக மயக்கிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் கிருஷ்ணர் அப்படி ரதத்தில் வர்றார். கிருஷ்ணர் வந்தறியும் கிருஷ்ணர் வந்து ருக்மிணியை கூட்டிக்கிறார். ருக்மிணி தேரில் ஏறுறா போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் ருக்மிணி போனதுக்கப்புறம் தான் இவங்களாம் யோசிக்கிறாங்க, ஐயோ விட்ட மேடா அப்படின்னு. ஏன்னா அந்த அழகில் மயங்கினப்ப அவங்க வந்து அவங்க என்ன செய்யணும் செயல்பாட்டை வந்து மறந்துடுறாங்க. ருக்மிணியினுடைய அழகில் மயங்கிட்டு கிருஷ்ணர் ருக்மிணியை தூக்கிட்டு போகிறத விட்டுறாங்க. உடனே அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்துச்சு, கிருஷ்ணர் கடத்திட்டு போயிட்டான், உடனே நம்ம போய் பிடிக்கலாம், கிருஷ்ணரை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ராஜாக்கள் ஜராசந்தன் தலைமையில் எல்லாரும் வந்து கிருஷ்ணரை நோக்கி படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை விரட்டி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ருக்மிணி சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறார். எப்படி ஒரு சிங்கம் தனக்கு வேண்டுங்கிற இறைய ஒரு ஓனாகிட்டு இருந்து பிடுங்கிட்டு போகுமோ, அது மாதிரி கிருஷ்ணர் தனக்கு உரித்தான ஒரு இறைய இந்த சிசுபாலன் மற்றும் இதர ராஜாக்கள்கிட்ட இருந்து கிருஷ்ணர் வந்து ஒரு சிங்கம் தூக்கிட்டு போகிற மாதிரி ருக்மிணியை தூக்கிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி வர்ணிக்கிறார். அதே சமயத்தில் இந்த அசுரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜராசந்தன் குறிப்பாக ஜராசந்தன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதே விஷயத்தை ஜராசந்தன் சொல்கிறான், ஒரு சிங்கத்தினுடைய இறைய ஒரு ஓனாய் தூக்கிட்டு போகுது, நம்ம அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா, போய் சண்டை போடலாம் அப்படிங்கிறான். ஸோ இதுதான் இந்த அசுரர்களுடைய மனப்பான்மை பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பக்தர்களுடைய மனப்பான்மையிலேருந்து அப்படியே பெர்வெட் அதை வந்து திரிபடைஞ்சு போய் கிடக்கும். அவனும் ஜராசந்தனும் அதே தான் சொல்கிறான். ஆனால் அவன் யாரை ஓனாய் நினைக்கிறான், யாரை சிங்கமாக நினைக்கிறாங்கிறது தான் வேறுபடுது. அதனால் ஜராசந்தன் வந்து படையெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு எல்லா மன்னர்களும் கிருஷ்ணரை விரட்டின்னு போகிறாங்க. கிருஷ்ணரை விரட்டின்னு போகும்போது அப்போதைக்கு கிருஷ்ணர் பின்னாடி கிருஷ்ணர் கூடவே பலராமர் மற்றும் அவங்களுடைய சேனை யதுவம்ச சேனையும் வந்து பின்னாடி போயின்னு இருக்கு. ஸோ கிருஷ்ணரை விரட்டிண்டு இந்த ஜராசந்தன் தலைமையில் படை வருது அப்படிங்கிறத பார்த்தறியும் ருக்மிணி பயங்கரமாக பயப்படுறான். ருக்மிணிக்கு பயம் என்ன அப்படின்னு சொல்லி பயப்படும் போது கிருஷ்ணர் சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கவலைப்படாது, நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ருக்மிணிக்கு உறுதி கொடுத்துட்டு கிருஷ்ணர் முன்னே போயிட்டே இருக்கார். அப்படி போயிட்டே இருக்கும்போது இங்கே ஜராசந்தன் தலைமையிலான படை வந்து பலராமரையும் மற்றவர் எல்லாரையும் தாக்குது. அப்போ பலராமர் வந்து ஒரு பெரிய சண்டையை நடக்குதாங்க. பலராமர் மற்றும் எதுவம்ச படைகள் வந்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுறாங்க. அவங்க ஆளுங்க எல்லாரும் நிறைய பேர் இறக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே ஜராசந்தன் யோசிக்கிறான், எவனோ ஒருத்தன் கல்யாணத்துக்கு நம்ம ஆளுங்க எதுக்கடா சாவணும், யாருக்கோ எவனோ அவன் சிசுபாலன் ஆச்சு ருக்மிணி ஆச்சு, நம்ம ஆளுங்க நம்ம படை எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணோம், அதனால இது வந்து நம்ம வந்து பேக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜராசந்தன் மற்ற எல்லா ராஜாக்களையும் கூட்டிகிட்டு அவன் வந்து திரும்பி போயிடறான். திரும்பி போய் அவன் வந்து சிசுபாலன்ட்ட சொல்கிறான், சிசுபாலா நீ வந்து வருத்தப்படாத, சிசுபாலனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறான், வருத்தப்படாத, ஒரு சில நேரங்களில் காலங்கள் அப்படிதான் இருக்கும், வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையில் சகஜம், பிலாசே பேசுகிறாங்க. நிறைய நேரத்தில் நம்ம பார்க்கலாம் அசுரர்கள் வந்து எப்போ அவங்களுக்கு சாதகமான விஷயம் நடக்கலையோ அப்போ வந்து அசுரர்கள் வந்து நிறைய நேரங்களில் தத்துவங்கள் பேசுகிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலே கம்சன் ஊறுப்பட்ட தத்துவம் பேசணும், அதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக பேசணும், கம்சன் பேசின தத்துவங்களை. ஏன்னா கம்சன் அந்தளவுக்கு தத்துவங்கள் பேசுகிறான். கம்சன் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிரண்யகசிபு இது மாதிரி எல்லா அசுரர்களும் ராவணன் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவோம், நிறைய தத்துவங்களை பேசுவோம். ஸோ அவங்க எல்லாம் எப்போ தத்துவங்களை பேசுகிறாங்க அப்படின்னா, எப்போ அவங்களுக்கு சாதாரண விஷயங்கள் ஒத்து வரலையோ, அவங்க தோல்வி அடைகிறாங்களோ அப்போ தத்துவங்களை பேசி தங்களை வந்து தன்னை வந்து சாந்தப்படுத்திக்க பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா ஜராசந்தன் வந்து சிசுபாலன்ட்ட தத்துவங்களை பேசுகிறான். வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையில் சகஜம், ஒரு மனுஷனானவன் அந்த வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்க கற்றுக்கணும், அப்படி சமமாக பாவிக்கலை அப்படின்னா வாழ்க்கையில் பிரச்சனை வரும். நீ பாரு என்ன பாரு, நான் வந்து 17 தடவை தோற்று போனேன், அதனால நான் வந்து என்னை சோர்ந்து போயிட்டேனா, கிடையாது, அடுத்து போரோட பெரிய படையோடு போனேன், நான் வந்து அவங்கள தோற்கடித்தேன், 18வது தடவை நான் அவங்கள தோற்கடித்தேன், அதனால நீ வந்து இந்த வெற்றி தோல்வியாக கண்டு பயப்படாத, நீ வந்து உனக்கு இந்த நேரத்தில் காலம் ஒரு சில நேரத்தில் ஒரு சிலருக்கு வழிவகை பண்ணும், அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா காலத்தின் கோலத்தினால எதுவம்ச படை வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு, அதனால நீ கவலைப்படாத, வருங்காலத்தில் நீயும் வெற்றி அடைவ அப்படின்னு சொல்லி சிசுபாலனை சாந்தப்படுத்துகிறான் ஜராசந்தன் மற்றும் எல்லா ராஜாக்களும் சேர்ந்து. ஸோ உடனே சிசுபாலனும் வந்து சாந்தப்படைஞ்சிட்டு அவன் வந்து தன்னுடைய நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உடனே அவன் வந்து சேதி நாட்டை நோக்கி கிளம்பிடுறான். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் ருக்மிக்கு வந்து இந்த அவமானத்தை பொறுக்க முடியல. ருக்மி நினைக்கிறான், சிசுபாலன் விட்டுட்டு போயிட்டான், ஜராசந்தன் இவங்க படைங்கள்லாம் போயிடுச்சு, இருந்தாலும் இந்த அவமானத்தை நான் வந்து தாங்கிக்க முடியாது, ஒரு மாட்டுக்கார பையன் வந்து என்னுடைய தங்கச்சிய இப்படி கடத்திட்டு போனதை நான் எப்படி சந்திக்க முடியும், தாங்கிக்க முடியும்? நான் தனியா போயே இவனை அடக்கி, இவனோட கொட்டத்தை அடக்கி, இவனை பணிய வச்சு நான் ருக்மிணியை திரும்பி கூப்பிட்டு வர்றேன். அப்படி நான் திரும்பி ருக்மிணியை கூப்பிட்டு வரல, கிருஷ்ணரை தோக்கடிச்சு ருக்மிணியை கூப்பிட்டு வரலன்னா நான் மறுபடியும் இந்த தலைநகரத்துக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துட்டு ருக்மி வந்து தனியால தன்னுடைய ரதத்தை பூட்டிட்டு, சாரதியை கூட்டிட்டு அவன் போறான். ருக்மி கிருஷ்ணரை சந்திச்சிடறான். இவங்க பலராமர்லாம் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கிருஷ்ணர் ருக்மிணியை கூட்டிட்டு ரொம்ப தூரம் போயிடுறார். அப்போதைக்கு ருக்மி வந்து தனி ஆளா கிருஷ்ணரை சந்திக்க வரான். ஸோ கிருஷ்ணருக்கும் ருக்மிக்கும் சண்டை நடக்குது. ருக்மி தன்னுடைய பல்வேறு பானங்களை ஏவுறான். கிருஷ்ணர் அவனுடைய பானங்கள், அவனுடைய வில் எல்லாத்தையும் உடைக்கிறார். ஸோ இப்படி அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ருக்மியோட 4 குதிரைகளையும் 8 அம்புகளை வச்சு கொண்டுடுறார். அதுக்கப்புறம் ருக்மியினுடைய தேரோட்டிய 2 அம்புகளை வச்சு கிருஷ்ணர் கொண்டுடுறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அந்த ரதத்தையும் உடைச்சிடுறார். அவனுடைய ரதத்து மேலே இருக்கக்கூடிய கொடியையும் வீழ்த்திடுறார். அதுக்கப்புறம் ருக்மியினுடைய எல்லா ஆயுதங்களுமே ஒன்றொன்னா, ஒவ்வொரு ஆயுதமாக ருக்மி எடுக்க எடுக்க எல்லா ஆயுதங்களையும் கிருஷ்ணர் வந்து துவம்சம் பண்ணிடுறார். கடைசியில் ருக்மி வந்து ஒரு தன்னுடைய வாளை உருவி கிருஷ்ணரை வெட்டலாம், கிருஷ்ணர் கூட சண்டை போடலாம் அப்படின்னு வரும்போது கிருஷ்ணர் அந்த வாளையும் நொறுக்கிடுறார். வாளை நொறுக்கிட்டு கிருஷ்ணர் தன்னுடைய வாளை எடுத்து ருக்மியை கொல்றதுக்கு முன் வர்றார். அப்படி ருக்மியை கொல்றதுக்கு வரும்போது அங்க உடனே ருக்மிணி கிருஷ்ணர்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறான். இவன் என்னுடைய, எப்படிதான் இவன் தப்பு பண்ணியிருந்தாலும் இவன் வந்து என்னுடைய சகோதரன், தயவுசெய்து அவனை கொல்லாம விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ருக்மிணி வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அப்படி வேண்டுகோள் விடுத்தறியும் கிருஷ்ணர் ருக்மிணியினுடைய வேண்டுகோளை எடுத்துட்டு ருக்மியை வந்து அங்கங்க முடிய விட்டு விட்டு வச்சுட்டு ஷேப் பண்ணி விட்டுறார். அங்கங்க முடிய விட்டு பாதி மீசை எடுத்து பாதி தாடி எடுத்து விட்டு அசிங்கப்படுத்தி ருக்மியை அசிங்கப்படுத்திடுறார். அசிங்கப்படுத்தி கயிறை வச்சு கட்டி போட்டுறார். அப்போதைக்கு பலராமர் அங்கே வந்துடுறார். பலராமர் அங்கே வந்து பார்த்து நிலைமையை பார்த்து புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுண்டு பலராமர் வந்து ருக்மிணியை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணரை வந்து திட்ட ஆரம்பிக்கிறார். ஹே கிருஷ்ணா, நீ பண்ணது தப்பு, என்னதானாலும் ருக்மி வந்து நம்மளுடைய உறவினர், உன்னோட மச்சான். ஸோ உன்னோட மச்சானாக இருக்கும்போது நீ வந்து ருக்மியை வந்து எப்படி நீ இந்த மாதிரி அவமானப்படுத்தலாம், இந்த மாதிரி ருக்மியை நீ அவமானப்படுத்தினது அப்படிங்கிறது அவனை ருக்மியை கொல்றதை காட்டிலும் ரொம்ப மோசமானது, அதனால நீ ருக்மியை அவமானப்படுத்தினது தப்பு அப்படின்னு சொல்லி பலராமர் வந்து ருக்மி கிட்ட சொல்கிறார், சாரி கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார். அப்படி கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் ருக்மிணி பக்கம் திரும்பி சொல்கிறார், எல்லாம் விதிப்படி நடக்குது, நம்ம என்ன பண்ண முடியும், அதனால் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திரும்பி கிருஷ்ணர் பக்கம் திரும்பி சொல்றாரு, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு குடும்ப உறுப்பினர்களை வந்து கொல்லக்கூடாது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சிடணும். அப்படி குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சுட்டா அது வந்து கொல்றதை காட்டிலும் ரொம்ப மோசமானது, அந்த மாதிரிதான் பண்ணணும், ஒழிய கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு. திரும்பி இந்த பக்கம் திரும்பி ருக்மிணிகிட்ட திரும்பி சொல்றாரு, சண்டை வந்துருச்சுன்னா அண்ணன் தம்பி எல்லாம் பார்க்கக்கூடாது. சொந்த அண்ணன் தம்பி இருந்தாலும் சண்டைன்னு வந்துட்டா, போர்னு வந்துட்டா ஒரு சத்திரியை வந்து கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் திரும்பி கிருஷ்ணர்கிட்ட திரும்பி சொல்றாரு, எவன் ஒருத்தனுக்கு வந்து தன்னுடைய சக்தியினால அகங்காரம் வந்துருச்சோ அவன் வந்து ஒரு நிலத்தையோ சொத்தை சேகரிக்கிறதுக்கு, ஒரு பெண்ணை அடையிறதுக்கு, யாருக்கு வேணாலும் அபராதம் இழைக்கிறதுக்கு தயங்க மாட்டான், அந்த மாதிரி நீ வந்து பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு. திரும்பி ருக்மிணியிட்ட திரும்பி சொல்றாரு, எவன் ஒருத்தன் வந்து பொறாமையோட இருக்கானோ, விஷத்தோட இருக்குதோ, அதுக்கு வந்து நம்ம நன்மை செய்யணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஊர்லேயும் சொல்லுவாங்க, பாம்புக்கு வந்து பால் ஊற்றுனா மறுபடியும் அது கொத்த தான் செய்யும். அதை சொல்றார் பலராமர், நீ வந்து உன்னுடைய அண்ணனுக்கு வந்து நல்லது நீ எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி பலராமர் பேசிட்டு இருக்கார். பேசிட்டு அப்படியே ருக்மிணிக்கு கொஞ்சம் தத்துவம் பேசி ருக்மிணிக்கு புரிய வைக்கிறார். அவர் சொல்றார், நீ வந்து உடல் மேல பற்றுதல் வச்சுக்கூடாது, இந்த எல்லாமே வந்து கர்மத்தின் அடிப்படையில் நடைபெறுது, இவன் ருக்மி அவன் செஞ்ச கெட்ட செயல்களுக்கு விளைவைப்பை அனுபவிக்கிறான், அதனால நீ வருத்தப்படாத, நீ வந்து உடலுக்காக வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி ருக்மிக்கு பலராமர் புரிய வைக்கிறார். நீ உன்னுடைய சாதாரண நிலைக்கு திரும்பி வா அப்படின்னு சொல்லி ருக்மிணிகிட்ட பலராமர் சொல்லவும் ருக்மிணிக்கு ஆறுதல் அடைஞ்சு அவங்க வந்து தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பி வரான். ருக்மிணி திரும்பி வந்தறியும் ருக்மிணியை கூட்டிகிட்டு இவங்க துவாரகைக்கு போயிறாங்க. அந்த சமயத்தில் ருக்மிக்கு வந்து அந்த அவமானத்தை தாங்கவே முடியல. அதே சமயத்தில் அவன் சபதம் எடுத்திருந்தானே, மறுபடி நான் என்னுடைய தலைநகரத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருந்ததுனால அவன் வந்து ருக்மி அந்த அந்த விதர்ப நாட்டினுடைய எல்லையில் போஜகட்டா அப்படின்னு ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணி அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடறான். அவன் வந்து தலைநகரத்துக்கு மறுபடி போகிறதுக்கு விரும்பலை. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் துவாரைக்கு வந்துடுறாங்க. துவாரகையில் எல்லாமே வந்து ரொம்ப விமரிசையாக எல்லாருக்கும் கிருஷ்ணர் வந்து ருக்மிணியோட திரும்பி வந்ததை நினச்சி எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். உடனே கிருஷ்ணர் வேத வழிமுறையின் பிரகாரம் ருக்மிணியை திருமணம் செஞ்சுக்கிறார். ஸோ ருக்மிணியினுடைய திருமணம் ரொம்ப 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 விமரிசையாக நடக்குது. அது மாதிரியான திருமணம் யாருமே எங்கேயுமே பார்த்துடாத வகையில் மேலேருந்து தேவர்கள் நிறைய பேர் வந்து அந்த திருமணத்தை கலந்துக்கிறாங்க. ஸோ பலராமர் வந்து எல்லாரும் பலராமர் மற்றும் மற்றவர்களுடைய அறிவுரையின் பிரகாரம் கிருஷ்ணர் வந்து பீஷ்மக்கருக்கும் அழைப்பு விடுக்கிறார். பீஷ்மக்கரும் வந்து கலந்துக்கிறார். பீஷ்மக்கருக்கு ஏற்கனவே கிருஷ்ணருக்கு தன்னுடைய மகளை கொடுக்கணும் அப்படிங்கிறத விருப்பம் இருந்த காரணத்தினால பீஷ்மக்கரும் மகிழ்ச்சியோடு வந்து அந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விருந்தாவனத்திலேருந்து நந்த மகாராஜரும் வந்து கிருஷ்ண ருக்மிணி திருமணத்தில் கலந்துக்கிறார். ஸோ எப்படி துவாரகையில் இருக்கவங்க எல்லாரும் மிக மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் திருமணம் நடக்குது. தென் இது வந்து 54 முனிவர் 55வது தமிழ் புக்கில் 54. இங்கே கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் பிரத்யும்னன் அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்கிறத பற்றி இங்கே சொல்லப்படுது. ஸோ இங்கே பிரத்யும்னன் பிறந்து வளர்ந்து பிரத்யும்னன் கல்யாணம் செஞ்சு திரும்பி துவாரைக்கு வர்ற வரைக்கும் ஒரே அத்தியாயத்தில் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் அப்புறம் நடக்க போகிறது தான். இருந்தாலும் ருக்மிணிக்கு திருமணத்தை பற்றி சொன்ன காரணத்தினால அந்த செய்தியை அந்த ருக்மிணிக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த குழந்தையான பிரத்யும்னனுடைய கதையை வந்து சுகதேவ கோஸ்வாமி மற்ற திருமணங்களுக்கு முன்னாடியே அந்த பிரத்யும்னனுடைய நிகழ்ச்சியை சொல்லிடுறார். ஸோ பிரத்யும்னன் யார் அப்படின்னா கிருஷ்ணருடைய விரிவங்கங்களில் ஒருத்தர் பிரத்யும்னன். கிருஷ்ண வாசுதேவனுடைய விரிவங்கம் யார் யார்? வாசுதேவ சங்கர்ஷ்ணா பிரத்யும்னா அனிருத்தா. ஸோ இப்படி பிரத்யும்னா கிருஷ்ணருடைய விரிவங்கங்களில் ஒருத்தர். ஆனால் அதே சமயத்தில் இங்கே பிரத்யும்னன் தோன்றின போது கிருஷ்ணருடைய பையனாக பிரத்யும்னன் தோன்றின போது பிரத்யும்னன் எப்படி தோன்றினார் அப்படின்னா அவர் காமதேவனுடைய ஒரு பகுதியின் மூலமாக வரார். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பல உதாரணங்கள் இது கொடுக்கலாம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாருமே வந்து வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய இருக்கிறதுனுடைய ஒரு வகையான பிரதிபிம்பங்கள் தான். இங்கே வந்து இருக்கக்கூடிய காமதேவன் பிரத்யும்னனுடைய ஒரு அம்சம். இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார இருக்கக்கூடிய காமதேவன் பிரத்யும்னனுடைய ஒரு அம்சம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காமதேவனை ஒரு தடவை சிவபெருமான் வந்து எரிச்சிடுவார். சிவபெருமான் எரித்த காரணத்தினால காமதேவன் மறுபடி உடல் இல்லாமல் கஷ்டப்பட்டுன்றப்பார். அப்போதைக்கு காமதேவனுடைய மனைவி ரத்தி சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது நீ வந்து அங்கே போய் நீனும் அங்கே அவங்க கூட போய் பிறவிடு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ரத்தியை அனுப்பிடுவார். அந்த காலகட்டத்தில் சம்பரா அப்படின்னு ஒரு அரக்கன் இருப்பான். அந்த அரக்கன் சிவபெருமானை தேடி வருவான், சிவபெருமான்கிட்ட வரம் கேட்க வருவான். அந்த சூழ்நிலையில் ரத்தி அங்கே சிவபெருமான்கிட்ட வேண்டின்னு இருக்கிறத பார்த்தறியும் ரத்தி எனக்கு மனைவியாக வரணும் அப்படின்னு சொல்லி சம்பரன் வந்து வரம் கேட்பான் சிவபெருமான்கிட்ட. உடனே சிவபெருமான் சொல்வார், ரத்தி எங்கே பிறக்கிறாளோ அங்கே நீ போ அப்படின்னு சொல்லி சம்பரனை அமுச்சு வச்சிடுறார். ஸோ அதன் அடிப்படையில் ரத்தி சம்பராவினுடைய ஒரு பணிப்பெண் மாதிரி ரத்தி வந்து அங்கே செயல்பட்டுருப்பா. ஆனால் அதே சமயத்தில் சம்பராவினால் தொடப்படாமல் இருப்பா, கன்னியாகவே இருப்பா. ஸோ அந்த மாதிரி ரத்தி இருப்பா. அந்த ரத்தியினுடைய இந்த ரூபத்தினுடைய பேர் மாயாவதி. மாயாவதி அப்படிங்கிற பேரில் ரத்தி அங்கே வாழ்ந்துட்டு இருப்பா. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இங்கே இந்த எரிக்கப்பட்ட காமதேவனுக்கு உடல் கிடைக்காம இருக்கும்போது அவர் வந்து கிருஷ்ணருடைய விரிவங்கமான பிரத்யும்னனோட கிட்ட தஞ்சம் புகுந்து பிரத்யும்னன் வடி மூலமாக அவருக்கும் ஒரு உடல் கிடைக்க ஆரம்பிக்கும். கிருஷ்ணருடைய மகனாக அவர் வந்து பிறக்கிறார் பிரத்யும்னன். ஸோ இந்த பிரத்யும்னனால் தனக்கு மரணம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சின்ற சம்பரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பத்து நாள் குழந்தையாக இருக்கும்போது பிரத்யும்னனை கடத்திட்டு போயிடுவான். பிரத்யும்னனை கடத்திட்டு போய் அவன் வந்து கடல்ல போட்டுருவான். கடல்ல போட்டுறீங்க, கடல்ல வந்து ஒரு பெரிய மீன் பிரத்யும்னனை விழுங்கிடும். அந்த மீனை ஒரு மீனவன் வந்து பிடிச்சிருவான். அந்த மீனை மீனவன் பிடிச்சிட்டு சம்பரனுக்காக அதை சமைக்கிறதுக்கு வருவாங்க. ஏன்னா அசுரர்கள் வந்து மாமிசம் சாப்பிட்றது அவங்களுக்கு பழக்கமான ஒன்று. அதனால சம்பரன் வந்து அந்த மீன் சாப்பிட்றதுக்கு வரும்போது சமைக்கிறவங்க வந்து மீனை வெட்டும்போது உள்ள அழகான குழந்தை இருக்கிறத பார்ப்பாங்க. இந்த குழந்தை மீன்லேருந்து வந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் அந்த குழந்தைய வந்து ராஜாவுக்கே பிரசன்ட் பண்ணிடுவாங்க. சம்பரனுடைய அரண்மனையிலே பிரத்யும்னன் வந்து வளருவான். ஸோ இப்படி பிரத்யும்னன் நல்லா ஓரளவுக்கு வளர்ந்தறியும் மாயாவதி பிரத்யும்னனை புரிஞ்சுப்பான். தன்னுடைய கணவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதே சமயத்தில் ஒரு தாயை போல பிரத்யும்னனை அவன் பராமரித்து வளர்ப்பான். பிரத்யும்னன் ஒரு இளமை பருவத்தை அடைஞ்சிடையும் பிரத்யும்னன் மேலே மாயாவதிக்கு கவர்ச்சி ஏற்படும். அவள் வந்து ஒரு காம எண்ணத்தோட பிரத்யும்னனை பார்ப்பான். பார்த்தறியும் பிரத்யும்னனுக்கு தயக்கம் வரும். அம்மா, நீ வந்து என்னை அம்மா மாதிரி வளர்த்தீங்க, இப்போ ஏன் இப்படி காம எண்ணத்தோட என்கிட்ட அணுகிறீங்க அப்படின்னு சொல்லி பிரத்யும்னன் மாயாவதிகிட்ட கேட்கும்போது மாயாவதி விளக்கம் கொடுப்பாள். உண்மையில் நீங்களும் நானும் வந்து கணவன் மனைவி தான். நம்ம வந்து சிவபெருமானுடைய சாபத்தின் பேரில் நீங்கள் இங்கே இந்த மாதிரி பிறந்திருக்கீங்க, எரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் காலப்போக்கில் இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பத்து நாள் குழந்தையாக இருந்தீங்க, சாம்பாரம் கடத்திட்டு வந்தான், மீன் மூலமாக வந்தீங்க, எல்லா கதையும் சொல்கிறான். சொல்லிட்டு மாயாவதி பிரதிமிட்டர் சொல்கிறா, நீங்கள் வந்து இந்த சம்பரனை கொன்னுடுங்க, கொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாரும் துவாரைக்கு போயிடலாம் அப்படின்னு விருப்பப்படுறான். இந்த விருப்பத்தின் அடிப்படையில் அங்கே மாயாவதி சம்பர அந்த பிரத்யும்னருக்கு ஒரு சில கலைகள்லாம் சொல்லித்தரா, மகாமாய கலைகள் ஒரு சில கலைகள். ஏன்னா சம்பரன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மேஜிக் சித்து வேலைகள்லாம் செஞ்சு தந்திரமாக சண்டை போட தெரியும். ஸோ அந்த தந்திரத்தெல்லாம் தாங்கிக்கக்கூடிய அளவில், அதை சந்திக்கக்கூடிய அளவில் கலைகளை வந்து மாயாவதி பிரத்யும்னருக்கு சொல்லித்தரா. அதன் அடிப்படையில் பிரத்யும்னன் வந்து சம்பரனை சண்டைக்கு அழைப்பு எடுக்கிறான். சம்பரனுக்கும் பிரத்யும்னனுக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது. கடைசியில் சம்பரனோட தலையை பிரத்யும்னன் வெட்டிடுறார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் துவாரைக்கு வராங்க. துவாரைக்கு வந்தறியும் ரெண்டு பேரை பார்த்துறையும் எல்லாருக்கும் கவர்ச்சி, எல்லாரும் கவரப்படுறாங்க. கிருஷ்ணருடைய மாளிகையில் இருந்த எல்லாருமே வந்து கிருஷ்ணரை இந்த பிரத்யும்னனை பார்த்து கவர்ச்சி அடைகிறாங்க. எல்லாரும் கிருஷ்ணர் தான் வந்திருக்காருன்னு நினச்சி கவர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. ஏன்னா பிரத்யும்னன் ஏறக்குறைய கிருஷ்ணரை போலவே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் பிரத்யும்னன் வந்து காமதேவனுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாரையும் கவரும் செய்கிறான். ஸோ எல்லா பெண்களுமே வந்து அந்த பிரத்யும்னனால் கவரப்படுறாங்க கிருஷ்ணரோன்னு நினச்சி. அப்புறம் கிருஷ்ணர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில சிறப்பான அங்கங்கள் அம்சங்கள் அங்கே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சறியும் ஓ இது வேற யாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ ருக்மிணி பார்க்குறா, ருக்மிணிக்கு பார்த்தறியும் ருக்மிணிக்கே புரியாமல் பாசம் வெளிப்படுது. ருக்மிணியுடைய மார்பிலிருந்து பால் சுரக்க ஆரம்பிக்குது, ஒரு வகையான பாசத்தை அவள் உணர்றா. உடனே ருக்மிணி சந்தேகப்படுறா, ஒருவேளை இது என்னோட பையனாகவே இருக்குமோ, கிருஷ்ணரை போலவே தோற்றம் அளிக்கிறான், அதே சமயத்தில் என்னுடைய பையன் வந்து தொலைஞ்சு போன என் பையன் வளர்ந்துருந்தா இப்போ இப்படி தான் இருப்பான், ஸோ அதனால் ஒருவேளை என் பையனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ருக்மிணி நினச்சிட்டுருக்கா. அந்த சமயத்தில் கிருஷ்ணர் தேவகி வசுதேவரோடு அங்கே வர, தேவகி வசுதேவரோடு வரும்போது கிருஷ்ணரும் யோசிச்சுட்டுருக்கார். அந்த காலகட்டத்தில் நாரதர் அப்படி வர்றார். கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நாரதர் மூலமாக இந்த விஷயத்தை தெரிவிக்கணும்னு விருப்பப்படுறார். அப்படி நாரதர் இந்த நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி பிரத்யும்னன் பிறப்பு அதுக்கப்புறம் வளர்ந்தது எல்லாத்தையும் சொல்லி நாரதர் எல்லாத்தையும் சுமூகமாக முடிச்சு வைக்கிறார். எல்லாருமே வந்து இதனால் சந்தோஷம் அடைகிறாங்க, எல்லாருமே பிரத்யும்னனால் கவரவும் படுறாங்க. ஸோ இதோட வந்து இந்த அத்தியாயம் முடியுது. அதுக்கடுத்து கிருஷ்ணர் மற்ற ராணிகளை திருப்பணம் செஞ்சுக்கிறத பற்றி சுகதேவ கோசாமி படிப்படியாக சொல்ல ஆரம்பிக்கிறார். அதில் கிருஷ்ணர் ருக்மிணியை திருமணம் செஞ்சதுக்கப்புறம் யாரை திருமணம் செஞ்சார்? ருக்மிணிக்கு அடுத்து யாரை கிருஷ்ணர் திருமணம் செஞ்சார்? யாரை திருமணம் செஞ்சார்? என்னப்பா போன வாரம் வேற சொன்னேன், ஜாம்பவதி. ஓகே, ஜாம்பவதியா சத்யபாமாவா? நிறைய பேர் சத்யபாமாங்கிறாங்க. யாரெல்லாம் சத்யபாமான்னு சொல்றீங்க? யாரெல்லாம் ஜாம்பவதின்னு சொல்றீங்க? நல்ல தயக்கம்தான். எனிவே, கிருஷ்ணர் ஜாம்பவதியா திருமணம் செஞ்சார், அதுக்கப்புறம் சத்யபாமாவை திருமணம் செஞ்சார். ஆனால் ஜாம்பவதி சத்யபாமா ரெண்டு திருமணமே வந்து ஒரே ஒரு நிகழ்ச்சினால நிகழ்ந்தது. ஸோ அந்த நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுது. இங்கே மன்னர் சத்ரஜித் அப்படிங்கிற மன்னர் வந்து கிருஷ்ணருக்கு அவமானம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி சுகதேவ கோசாமி சொல்கிறார். சத்ரஜித் அப்படிங்கிற மன்னர் கிருஷ்ணருக்கு அவமானம் செஞ்சார், கிருஷ்ணரை வந்து அவமதிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சுகதேவ கோசாமி சொல்லும்போது பரிஷித் மகாராஜ் முழு கதையும் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், சத்ரஜித் அப்படிங்கிற மாதிரி சூரியதேவனுடைய ஒரு பக்தன், சூரியதேவனை திருப்திப்படுத்தி சத்ரஜித் சூரியதேவன்ட்டிருந்து ஷியாமந்தக மணி அப்படிங்கிற ஒரு மணியை வாங்கினான். அந்த மணி ரொம்ப ஜொலிப்புடையது. அந்த மணியை, மணி எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்தினால அந்த மணியை எடுத்துட்டு சத்ரஜித் துவாரைக்கு வருவான். ஸோ சத்ரஜித் துவாரைக்கு வரும்போது பார்த்தா ரொம்ப பிரகாசமாக இருப்பான். இவன் ரொம்ப பிரகாசமாக இருக்கான், ஒருவேளை சூரியதேவனே வந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. சூரியதேவ், ஏன்னா நிறைய தேவர்கள் கிருஷ்ணரை பார்க்க வருவாங்க, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவரை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அதனால இப்போ சூரியதேவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய காவலாளி போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவார், சூரியதேவன் வந்திருக்கான் அப்படின்னு. கிருஷ்ணர் சொல்றார், சூரியதேவன் வரல, சத்ரஜித் தான் வந்திருக்கான். அவனுக்கு இந்த ஷியாமந்தக மணி இருக்கிறதுனால அகம்பாவம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இந்த ஷியாமந்தக மணி எங்கே இருக்கோ அங்கே பஞ்சம் பட்னி எந்த ஒரு குறையும் இருக்காது. இந்த ஷியாமந்தக மணியானது ஒரு நாளைக்கு 170 பவுண்டு தங்கம் கொடுக்கும். தினமும் 170 பவுண்டு, 170 பவுண்டுனா கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோ வரும். ஒரு நாளைக்கு அவ்வளோ தங்கம் கொடுக்கும், இல்லை 100 கிலோ வரும், கிட்டத்தட்ட 100 கிலோ தங்கம் ஒரு நாளைக்கு அந்த சியாமந்தக மணி வந்து கொடுக்கும். அந்த சியாமந்தக மணி எங்கே இருக்கோ அந்த இடத்துல பஞ்சமோ பட்னியோ எதுவுமே வராது, பாம்பு கடிக்காது, யாருக்கும் எந்த கெட்ட நிகழ்ச்சியும் நடக்காது. ஸோ சியாமந்தக மணி அவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அதே சமயத்தில் கிருஷ்ணர் சத்ரஜித்தை கூப்பிட்டு வரவேற்று பேசின்றிருக்கார். பேசின்னு இருக்கும்போது சொல்கிறார் சத்ரஜித் கிட்ட, நீ வந்து இந்த மணியை எங்களுடைய மன்னர் உக்ரசேனருக்கு நீ வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் விண்ணப்பம் எடுப்பார். ஹா, நான் இதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் இதெல்லாம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சத்ரஜித் மறுப்பு தெரிவித்து மணியோட போயிடுவான். அப்படி மணியோட போனதுனால அது வந்து கிருஷ்ணருக்கு அவர் இழைத்த அவமானம் ஆயிடுது. ஸோ அந்த கிருஷ்ணருக்கு அவர் வந்து அவமதிச்சதாயிடுது. அந்த கிருஷ்ணரை அவமதித்த காரணத்தினால அவர் வந்து பின்னாடி பல்வேறு விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஸோ அதனப்படி பார்த்தீங்கன்னா சத்ரஜித்தோட தம்பி, அவன் பேர் பிரசேனா. அந்த பிரசேனா ஒரு நாள் இந்த மணியை போட்டுட்டு காட்டுக்கு போவான், காட்டுக்கு வேட்டையாட போவான். அப்படி வேட்டையாட போகும்போது இந்த பிரசேனாவை ஒரு சிங்கம் வந்து அடித்து கொண்டு போடும். அந்த சிங்கம் அடித்து கொண்டுபிட்டு சிங்கத்துக்கு வந்து அந்த மணியை பார்த்துட்டு ஆசையாயிடும். அந்த மணி எடுத்துகிட்டு சிங்கம் வந்து இது அது வந்து குகைக்கு போகும். அந்த அங்கே சிங்கம் போகும்போது கரடி, ஒரு கரடி ஒன்று பார்த்து அந்த சிங்கத்தை அடி போட்டு அந்த மணியை தூக்கும். அந்த கரடி யார் அப்படின்னா ஜாம்பவான். ஜாம்பவான் வந்து ராமலீலையிலேருந்து அவர் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருப்பார். ஸோ ஜாம்பவான் அவர் ரொம்ப சிறப்பானவர். அதனால ஜாம்பவான் வந்து அவர் அந்த சிங்கத்தையும் கொன்னுட்டு அவர் ஜாம்பவானுக்கு அந்த மணியில் ஒன்றும் விருப்பம் இல்லை. ஜாம்பவானுக்கு ஒரு சின்ன பையன் இருப்பான், அந்த சின்ன பையனுக்கு விளையாட கொடுத்துருவாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, குரங் கையில் பூமாலை கொடுத்த மாதிரின்னு. அது மாதிரி நம்ம இந்த ஜாம்பவான் கையில் இந்த சியாமந்தக, ஜாம்பவான் வந்து தன்னோட குழந்தை கையில் இந்த சியாமந்தக மணியை கொடுத்து நீ விளையாடுறா ராஜா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அவன் வந்து அந்த கரடி குட்டி வந்து அதை பார்த்து அப்படியே விளாண்டு இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கும். இதே சமயத்தில் இந்த சத்ரஜித் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கிருஷ்ணர் மேலே சந்தேகப்படுவான். ஒருவேளை கிருஷ்ணர் தான் என்னோட தம்பியை கொன்று இந்த மாதிரி மணியை திருடிண்டா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் மேலே ஒரு ஒரு வதந்தியை வந்து கிருஷ்ணரை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை ஒரு வதந்தியாக ஊர் முழுக்க பரப்பிடுவான். ஸோ இப்படி ஊர் முழுக்க பரவுனதுனால கிருஷ்ணர் இந்த வதந்தியிலேருந்து தன்னை விடுவிச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் சரி எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு நம்ம போய் என்ன ஆச்சு பிரசேனாவுக்கு அப்படின்னு தேடலான்னு போவார். ஸோ அப்படி காட்டுக்கு தேட போகும்போது பிரசேனா வந்து செத்து கிடக்கிறத பார்ப்பார், சிங்கம் அடிச்சிருக்குங்கிறத தெரிஞ்சுப்பார். அப்புறம் அந்த சிங்கம் அடிபட்டிருக்கிறத சிங்கமும் அடிபட்டு செத்து கிடக்கிறத பார்த்தனையும் குகைக்குள்ளார போவார். குகைக்குள்ளார போகும்போது கிருஷ்ணர் மட்டும் தனியாக போவார். எல்லா ஊர் மக்கள் எல்லாம் வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க, கிருஷ்ணர் மட்டும் தனியாக உள்ளே போவார். அப்படி கிருஷ்ணர் மட்டும் உள்ளே போனாரையும் அங்கே ஜாம்பவானை பார்த்தரையும் ஜாம்பவான் வந்து கிருஷ்ணரை பார்த்தரையும் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும். ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும். கிருஷ்ணருக்கு தெரியும் ஜாம்பவான் வந்து தன்னுடைய பக்தன் அப்படிங்கிறது. ஆனால் ஜாம்பவானுக்கு முதல்ல புரியல இவர் என்னுடைய எஜமானர் அப்படின்னு. கிருஷ்ணர் வந்து ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னு நினச்சார்னா ரொம்ப எளிமையாக கொண்டாடலாம். ஆனால் அதே சமயத்தில் ஜாம்பவான் தன்னுடைய பக்தன் அப்படிங்கிறனால அவர் வந்து கொல்ல விருப்பப்படலை. தன்னுடைய பக்தனுக்கு தன்னை ஒரு விதத்தில் வெளிக்காட்டணும் அப்படின்னு விருப்பப்பட்டார். அதனால ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. ரெண்டு பேரும் வந்து மரத்தை பிடுங்கி அடிச்சுக்கிறாங்க, கையில் குத்திக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் குத்து விடுறாங்க. அது பாட்டு சண்டை ராப்பகலாக நடக்குது. கேப்பே இல்லாமல் 28 நாள் சண்டை நடக்குது. இப்படி 28 நாள் இங்கே சண்டை நடந்துட்டு இருக்குது. குகைக்கு வெளியில் மக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. 12 நாள் காத்துட்டு இருந்துட்டு மக்கள் எல்லாம் போயிடுறாங்க. மக்கள் எல்லாம் துவாரைக்கு திரும்பி போயிட்டு கிருஷ்ணரை காணான்னு சொல்லிட்டு எல்லாம் வருத்தத்தில் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. இப்படி வருத்தத்தோடு கிருஷ்ணர் இருக்கும்போது துவாரகா வாசிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. இங்கே 28 நாள் சண்டை நடந்ததையும் ஜாம்பவான் வந்து புரிஞ்சுக்கிறார். எங்கூட இவ்வளவு நாள் சண்டை போடுற யாராலும் முடியாது. என்னுடைய வழிபாட்டுக்குரிய பகவான் விஷ்ணு விஷ்ணுவால் தான் முடியும். நீங்கள் சாக்ஷாத் நாராயணர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சு ஜாம்பவான் வந்து பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார் கிருஷ்ணர்கிட்ட. ஏன் அப்படின்னா ஜாம்பவானுடைய பலத்துக்கு முன்னாடி யாருமே முன்வர முடியாது. ஸோ ஜாம்பவான் அவ்வளோ சக்திவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் அடிபட்டு கிடக்கும்போது, ராமாயணத்தில் எல்லாரும் அடிபட்டு கிடக்கும்போது ஜாம்பவான் சக்தியோடு நிற்பார். ஜாம்பவான் வந்து அவர் சொல்லுவார், நான் ஒருத்தன் போதும் இந்த மொத்த ராட்சசர் எல்லாரையும் அழிக்கிறதுக்கு. ஸோ ஜாம்பவான் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். அந்த ஜாம்பவான் கூடயே சண்டை போட்டு ஜாம்பவானையே அவருக்கு வந்து